அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 24 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். மலேசிய விமான தேடல் முயற்சிகளில் பெரிய பலன் எதுவும் கிட்டாத நிலையில் அது விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்று மலேசிய பிரதமர் கூறியிருப்பது பற்றிய செய்தி.
It is therefore with deep sadness and regret that I must inform you that according to this new data,
ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலில் இலங்கை மனித உரிமை மீறல் தொடர்பாக அமெரிக்கா கொண்டு வந்திருக்கும் தீர்மான வரைவில் விசாரணைக்குரிய காலகட்டத்தை தெளிவாக்கி திருத்திய முன்வரைவு வெளிவந்திருப்பது பற்றி உலக தமிழர் பேரவையின் கருத்து.
முன்னேற்பரைவில் சர்வதேச சுயாதீன விசாரணை தேவை என்ற விடயத்தை தெளிவாக கூறவில்லை. இந்த வரைவில் மிகவும் தட்ட தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது.
இலங்கை இந்திய மீனவர்களை நடக்கவிருந்த பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு. கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் மோதல் குறித்த பேச்சுவார்த்தைகள் முடிவு பெறாத நிலையில் வகுப்பு புறக்கணிப்பு தொடர்வது பற்றிய செய்தி. இந்தியாவில் ஆதார் அடையாள அட்டை பெறுவதற்கு கட்டாயமாக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது பற்றிய செய்தி ஆகியவை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் குமார் ராமலிங்கம், விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் தெற்கு இந்திய பெருங்கடலில் விழுந்து விட்டதாகவும் இதில் ஒருவரும் உயிர் பிழைக்கவில்லை என்றும் மலேசிய பிரதமர் நாஜிப் ரசாக் தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் செய்மதி நிறுவனத்தின் புதிய தகவல்களை வைத்து பார்க்கும்போது விமானம் கடைசியாக பெர்த் நகரத்திற்கு மேற்கே இருக்கின்ற கடற்பரப்பில் தான் விழுந்திருக்கின்றது என்ற முடிவுக்கு வந்திருப்பதாகவும், அதன் அருகாமையில் இறங்குவதற்கான இடங்கள் எதுவும் இல்லை என்றும் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நேரத்தில் விமானத்தில் பயணித்தவர்களின் குடும்பத்தாரின் தனிமையை விரும்பும் எண்ணத்தினை மதிக்குமாறும் ஊடகங்களை அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்.
For them, the past few weeks have been heartbreaking. I know this news must be...
அவர்கள் தகவலுக்காக கடந்த 2 வாரங்களாக மனம் நோக காத்திருந்தார்கள் என்றும், இப்போது சொல்லப்பட்டிருக்கும் தகவல் அவர்களுக்கு மேலும் மன வருத்தத்தை கொடுக்கும் என்றும் அவர் கூறினார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் காணாமல் போன விமானத்தின் பாகங்கள் என்று கருதப்படும் பொருட்களை தேடு எடுக்கும் பணியில் ஏராளமான விமானங்களும் கப்பல்களும் ஈடுபட்டு வருகின்றன.
எகிப்தில் தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய சகோதரத்துவம் என்ற அமைப்பின் ஆதரவாளர்கள் 528 பேருக்கு எகிப்திய நீதிமன்றம் ஒன்று இன்று மரண தண்டனை விதித்திருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இஸ்லாமியவாத பிரதமர் முகமது மோர்சி பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டதை கண்டனம் செய்து அவருடைய ஆதரவாளர்கள் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் காவல்படையால் வன்முறைகளால் கலைக்கப்பட்ட போது போலீஸ்கார் ஒருவர் உயிரிழந்தமை உட்பட பல குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தன. தமது வாதங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவே இவர்களுக்கு வாய்ப்பு எதுவும் வழங்கப்படவில்லை என்று இவர்களின் வழக்கறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்புக்கு எதிரான ஒரு ஆயுதமாக ராணுவ தளபதி அப்துல் அல் சிசி நீதிமன்றங்களை பயன்படுத்துகிறார் என்று இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பின் பெருமர் ஒருவர் எமது பிபிசியிடம் கூறியிருக்கிறார். இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பின் தலைவர் முகமது பேடிக்கும் அவருடைய ஆதரவாளருக்கும் எதிரான மற்றொரு வழக்கு நாளை செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகிறது.
கிரைமியாவிலிருக்கும் தனது இராணுவத்தினரை வெளியேறுமாறு யுக்ரைன் உத்தரவிட்டிருக்கின்றது. கிரைமியாவிலிருக்கும் இராணுவ தளங்கள் அனைத்தையும் ரஷ்ய ஆதரவு படையினரை பிடித்ததை தொடர்ந்து இந்த உத்தரவு வெளியாகியுள்ளது. இராணுவத்தினருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை தொடர்ந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக யுக்ரைனின் காபந்து அதிபர் தெரிவித்துள்ளார். கிரைமியாவில் இருக்கும் துருப்புகள் மற்றும் இராணுவ வசதிகளை பார்வையிடுவதற்காக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அங்கு சென்றிருக்கின்றார். ரஷ்யாவுடன் கிரைமியா இணைந்த பின்னர் அங்கு சென்றுள்ள மிக மூத்த ரஷ்ய அதிகாரி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆவார். கிரைமியாவில் இருக்கும் அனைத்து இராணுவ தளங்களும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும், இன்னும் 2 கடற்படை கப்பல் மற்றும் ஒரே ஒரு போலீஸ் முகாம் மட்டுமே யுக்ரைன் கொடியை பறக்க விட்டுக் கொண்டிருப்பதாக யுக்ரைன் பாதுகாப்புத்துறை அமைச்சக அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்தார்.
ஆலைத்தொழில் வளமிக்க G7 குழு நாடுகளின் தலைவர்கள் நெதர்லாந்து நாட்டில் இன்று மேல்நிலை மாநாடு நடத்தும்போது கிரிமியா நெருக்கடியே அதன் முக்கிய விஷயமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. அதிபர் ஒபாமா பேசும்போது உக்ரைன் அரசுக்கும் உக்ரைனிய மக்களுக்கும் ஆதரவாக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் ஒன்று திரண்டுள்ளன என்றும், அவை ஏற்கனவே அறிவித்துள்ள பொருளாதார தடைகள் ரஷ்ய பொருளாதாரத்தை பாதிக்கும் என்றும் கூறினார். மாநாட்டுக்கு முன்னர் சீன அதிபர் ஜி ஜிங் பிங்கை சந்தித்த அதிபர் ஒபாமா நாடுகளின் உரிமையை மதிப்பது பற்றியும் அனைத்துலக சட்டத்தை பலப்படுத்துவது பற்றியும் அவரோடு உரையாடினார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
பாகிஸ்தானின் பெஷாவர் நகரத்திற்கு அருகில் வயல் ஒன்றில் துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்ட சுகாதார பெண் பணியாளர் ஒருவரின் உடலை போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றனர். சல்மா கனி என்ற இப்பெண் ஞாயிற்றுக்கிழமையன்று அடையாளம் தெரியாத நபர்களால் கட்டாயமாக தூக்கிச் செல்லப்பட்டார். சல்மான் கனியை சித்திரவதை செய்து பல முறை சுட்டுக் கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உள்ளூர் போலியோ தடுப்பு மருந்து கொடுக்கும் பணியில் ஈடுபட்டதால் இவரை கடத்தி கொலை செய்திருக்கலாம் என்று அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். போலியோ தடுப்பு மருந்து கொடுக்கும் குழுக்கள் மீது கடந்த 15 மாதங்களாக நடத்தப்படும் தாக்குதல்களில் இதுவரையில் 40 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு இல்லை, அது இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்று மலேசியா அறிவித்திருப்பதை பற்றி செய்தி அறிக்கையில் கேட்டீர்கள். இதுகுறித்த மேலதிக பிபிசி தகவல்களை தருகிறார் குமார் ராமலிங்கம்.
காணாமல் போன மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் தெற்கு இந்திய பெருங்கடலில் விழுந்துள்ளது என்பதை புதிய செய்மதி தகவல்கள் காண்பிப்பதாக மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் தெரிவித்துள்ளார்.
It is therefore with deep sadness and regret that I must inform you that according to this new data, flight MH370 ended in the southern Indian Ocean.
லண்டனின் இமர்சாட் செய்மதி நிறுவனம் கொடுத்துள்ள புதிய தகவல்களை வைத்து பார்க்கும்போது விமானம் கடைசியாக தென்பட்டது ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரத்திற்கு மேற்கே இருக்கின்ற கடற்பரப்பில்தான் என்றும் அது அங்குதான் காணாமல் போய்விட்டது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்றும் அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். அத்தோடு விமானத்தில் இருந்த 239 பேரில் ஒருவரும் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்றும் விமானத்தில் இருந்தவர்களின் உறவினர்களிடம் இந்த தகவல்கள் கூறப்பட்டுவிட்டதாகவும் மலேசிய பிரதமர் கூறியிருக்கின்றார். முன்னதாக காணாமல் போன மலேசிய விமானத்தை தேடுவரும் நடவடிக்கையில் கடலில் மிதந்த 2 பொருட்களை ஆஸ்திரேலிய விமானம் ஒன்று கண்டுபிடித்திருக்கின்றது. அந்த பொருட்களை மீட்பதற்காக கப்பல் ஒன்று அங்கே சென்றிருக்கின்றது. ஒரு பொருள் வட்டமாகவும் பச்சை அல்லது சாம்பல் நிறத்தில் இருந்ததாகவும் மற்றொரு பொருள் செவ்வகமாக ஆரஞ்சு நிறத்தில் இருந்ததாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோட் தெரிவித்துள்ளார். இந்த பொருட்கள் நிச்சயமாக விமானத்தினுடையதுதான் என்று கூற முடியாது என்றும் இவை உடைந்து போன கப்பலின் பாகங்களாகவும் இருக்கலாம் என்றும் அவர் கூறினார்.
I caution again that we don't know whether any of these objects are from MH370.
இந்த பொருட்களை மீட்பதற்காக ஆஸ்திரேலியாவின் HMAS சக்சஸ் கப்பல் அங்கு சென்றிருக்கின்றது. இந்த பொருட்களும் ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரத்திலிருந்து சுமார் 2500 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில்தான் காணப்பட்டிருக்கின்றன. இந்த பொருட்களை ராயல் ஆஸ்திரேலியன் விமானப்படையின் B3 ஒரையான் விமானங்கள் கண்டுபிடித்திருக்கின்றன. இந்த பொருட்கள் இருக்கும் இடத்தில் புகையினை கக்கும் மார்க்கர்கள் எனப்படும் அடையாளம் காட்டும் பொருட்களை விமானங்கள் வீசிவிட்டு வந்திருக்கின்றன. ஆஸ்திரேலிய விமானங்களால் காணப்பட்ட பொருட்களுக்கும் சீன விமானங்களால் காணப்பட்ட ஏராளமான வெள்ளை நிற சதுரமான பொருட்களுக்கும் தொடர்பில்லை. இதற்கிடையே 5 நாள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட கடைசி விமானமும் புதியதாக எந்தவிதமான பொருட்களையும் கடலில் காணவில்லை என்று ஆஸ்திரேலிய கடல் போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்திருக்கின்றது.
செய்தியை தொகுத்து தந்தவர் குமார் ராமலிங்கம். இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கை மீதான மனித உரிமை மீறல் புகார்கள் தொடர்பாக ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கின்ற தீர்மான வரைவு மீண்டும் திருத்தப்பட்டு சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட தீர்மான வரைவு குறித்து ஏமாற்றம் வெளியிட்ட தமிழ் தரப்பினர் இது குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று உலகத் தமிழர் பேரவையைச் சேர்ந்த சுரேந்திரன் அவர்களை கேட்டேன்.
நிச்சயமாக உங்களுடன் கடந்த தடவை 3 கிழமைக்கு முன் பேசிய பொழுது இதை வலுப்படுத்தலாம், தமிழ் மக்கள் சர்வதேச தொடர்புகள் மூலமாக தொடர்ந்து வேலை செய்வதன் மூலம் இந்த அந்த முதல் வரைவை வலுப்படுத்தலாம் என்ற கருத்தை கூறியிருந்தேன். அதே போல உலக தமிழர் பேரவையை பொறுத்தவரையில் இந்த வரைவு வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னமும் வலுப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆனாலும் இந்த வலுப்படுத்தல் ஒரு முக்கியமான விடயம். எப்படி என்ற கேள்விக்கு ஒரு மறுமொழி உடனடியாக. முன்னேற வரைவில் சர்வதேச சுயாதீன விசாரணை தேவை என்ற விடயத்தை தெளிவாக கூறவில்லை. இந்த வரைவில் மிகவும் திட்ட தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அங்கு நடைபெற்ற போர்க்குற்றங்கள் சம்பந்தமான விடயங்களை மனித உரிமை ஆணைக்குழு அதன் அதிகாரத்தின் அடிப்படையில் சர்வதேச சுயாதீன விசாரணை செய்ய வேண்டும் என்றதை திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார்கள்.
இந்த தீர்மானத்திலும் சர்வதேசம் என்ற வார்த்தை இருப்பதாக தெரியவில்லை, ஆனால் மனித உரிமை
8வது
பியிலே அந்த வார்த்தை சர்வதேசம் என்ற வார்த்தை இல்லை. ஆனாலும் நீங்கள்
அந்த 8வது முதல் பந்தியை வாசியுங்கள்.
அதாவது மனித உரிமை கவுன்சில் ஆணையரின் அலுவலகம் இதை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க கோருவதால் அதை ஒரு சர்வதேச விசாரணையாக கோருவதாக எடுத்துக்கொள்ளலாம்.
நிச்சயமாக மனித உரிமை ஆணைக்குழு என்பது சர்வதேச விடயம் அல்லவா?
நிச்சயமாக
இலங்கை விடயமா இல்லையே?
வலுப்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தீர்கள், எதிர்பார்க்கிறீர்கள்?
முதலாவதாக அந்த ப்ரீஆம்பிள் பாராகிராஃப்களில் டிமிலிட்டரைசேஷன், ராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற விடயத்தை முதல் கூறியிருந்தார்கள். இரண்டாவது வரைவில் அதை தவிர்த்திருந்தார்கள். இந்த வரைவில் அதை சற்றே வலுப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏனென்றால் சிவில் சமூகத்தின் ஆணையின் கீழ் சில விடயங்கள் அந்த அதிகாரம் நடக்க வேண்டும் என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்றதை திட்டத்தெளிவாக கூறாமல் அதே சமயத்தில் சிவில் சமூகம் விடயங்களை கையாள வேண்டும் என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அதை வலுப்படுத்தியிருக்கலாம், இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற விடயத்தை கூறியிருக்கலாம். ஆறாவது ஆபரேட்டிவ் பாராகிராஃப் ஆறாவதில் கூறியிருக்கின்றார்கள், ஒரு அரசியல் தீர்வு, அரசியல் தீர்வு அல்ல, ப்ரொவின்சியல் கவுன்சில், அதாவது
மாகாண கவுன்சில்களினுடைய எல்லா அவைகள் திறமையாக செயல்படுவதற்குரிய அனைத்து ஒத்துழைப்பையும் அரசாங்கம் தர வேண்டும். 13வது
சட்டத்தின் கீழ் அந்த அந்த இருக்கும் யாப்பில் இருக்கும் அந்த விடயங்களை முழுமையாக,
அது ஏற்கனவே இருந்தது தானே?
ஆமாம், ஆனால் அதில் நீங்கள் குறை என்ன கேட்டிருந்தீர்கள், குறைகளை கூறுகின்றேன், அதை வலுப்படுத்தி இருக்கலாம்.
சரி, ஆனால் இப்பொழுது இந்த தீர்மானத்திலே கூட இரண்டு தரப்புகளும் செய்ததாக கூறப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள் விசாரிக்கப்பட வேண்டும். அதுவும் இந்த நல்லிணக்க ஆணைக்குழு குறிப்பிட்ட அந்த நடத்திய அந்த விசாரணை காலகட்டத்தை ஒட்டியே இந்த விசாரணை அமைய வேண்டும் என்று கூறியிருக்கிறது. அதிலே உங்களுக்கு திருப்தி இருக்கிறதா?
உலக தமிழர் பேரவை 2009 தொடக்கம் கூறுவது போரில் ஈடுபட்ட இரண்டு சாராரையும் சர்வதேச சுயாதீன முறையில் விசாரிக்க வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக இருந்தது. அதை நிறைவேற்ற வேண்டும் நிச்சயமாக. அந்த காலகட்டம் என்பது நல்லிணக்க ஆணைக்குழு, நான் நினைக்கின்றேன், 2001 2009 வரை தான் அவர்கள் ஆராய்ந்தார்கள். அதைத்தான் இவர்களும் ரிஃபர் பண்ணுகிறார்கள் என்று எண்ணுகிறேன். நிச்சயமாக எந்த காலகட்டத்தையாவது, அதுவும் இந்த இந்த ஆணைக்குழு ஆராயும் பொழுது இதில் கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரிடம் இருந்தது, என்ன கூறினார்கள், யார் அந்த உத்தரவை கொடுத்தார்கள், எந்த சர்வதேச சட்டமுறைகளை மீறுவதற்கான உத்தரவை யார் கொடுத்தார்கள் என்ற விடயத்தை ஆராயும் பொழுது நிச்சயமாக நியாயம் கிடைக்கும், நடந்தது என்னவென்று தெரியும். ஆகவே குறைகளை கண்டுபிடிக்காமல் இருக்கும் நல்லதை பார்த்து அதை முன்னாற்றுவதே எமது வேலை திட்டமாக இருக்கும்.
உலக தமிழர் பேரவை சேர்ந்த சுரேன் சுரேந்திரன். முன்னதாக இந்த ஐநா மன்ற தீர்மானம் குறித்து ஜெனீவாவிலிருந்து இலங்கை திரும்பிய அமைச்சர் நிமல் ஸ்ரீபாத சில்வா அவர்கள் கொழும்பில் தெரிவித்த கருத்துக்களை தொகுத்து தருகிறார் சீவகன்.
இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் மற்றும் இறுதிப்போரில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற உரிமை மீறல்கள் தொடர்பில் ஒரு சர்வதேச விசாரணை நடப்பதை தவிர்ப்பதில் இலங்கை ஓரளவு வெற்றி பெற்றிருப்பதாக இலங்கையின் மூத்த அமைச்சர்களில் ஒருவரான நிமல் ஸ்ரீபாரடி சில்வா அவர்கள் கூறியிருக்கின்றார். இன்று இலங்கையின் தலைநகர் கொழும்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்றில் பேசுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். நாங்கள் தற்பொழுதைய சூழ்நிலையில் ஐநாவில் ஓரளவு வெற்றி அடைந்திருக்கின்றோம். அதாவது சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு மாற்றப்பட்டிருக்கின்றது. சர்வதேச விசாரணைக்கு தமது ஆதரவு கிடைக்காது என்று பல நாடுகள் கூறியிருந்தன. ஆனால் கடைசி தருணத்தில் கூட தற்போதிருக்கின்ற தீர்மான வரைவில் திருத்தம் கொண்டு வரப்படலாம். அதனால் நாங்கள் அதை பற்றி அதிகளவில் மகிழ்ச்சி அடைவது கூடாது என்றார் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாரடி சில்வா. இருந்த போதிலும் மறைமுகமான சர்வதேச தலையீடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். தற்போதைய தீர்மானம் முன்வரைவில் நேரடியாக சர்வதேச விசாரணை என்று கூறப்படவில்லை, ஆனால் மறைமுகமாக சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையருக்கு அதிகாரங்களை வழங்கி இலங்கையில் நடக்கும் விசாரணை முறையாக நடக்கின்றதா என்று கண்காணித்து அது பற்றி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அதில் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது சர்வதேச விசாரணைக்கான ஒரு பின்புலத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். இந்த தீர்மானத்தை தோற்கடிக்க தேவையான அளவுக்கு நாடுகளின் வாக்குகளை பெறுவதற்கு நாங்கள் முடிந்தவரை முயற்சி செய்து வருகின்றோம் என்றார் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாரடி சில்வா.
செய்தியை வழங்கியவர் சீவகன். இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினை குறித்து இலங்கையில் நாளை செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தைகள் ஒத்தி போடப்பட்டுள்ளன. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கை இந்திய மீனவர் பிரதிநிதிகளுக்கு இடையில் நாளை நடைபெறவிருந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற மாட்டாது என்று இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது பற்றி கருத்து வெளியிட்ட இலங்கையின் கடற்தொழில் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சின் தேசிய மீனவர் சம்மேளனத்தின் பணிப்பாளரும் அமைச்சரின் தமிழ் ஊடக இணைப்பாளருமாகிய தங்கவேல் சதாசிவம் அவர்கள்,
இம்மாதம் 25ஆம் தேதி இலங்கைக்கு பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக இருப்பதாக அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு கேட்டிருந்தார்கள். அதற்கமைய எங்களுடைய அமைச்சு இதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்தது. அந்த கால பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகள் ஈடுபட்டதன் காரணமாக கடந்த 19ஆம் தேதி 24 மீனவர்களையும் 18 படகுகளையும் கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது சம்பந்தமான வழக்கு தற்பொழுது நீதிமன்றத்திலே தொடரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 74 மீனவர்களையும் 18 இழுவை படகுகளையும் விடுவித்தால் மாத்திரமே இந்த பேச்சுவார்த்தைகள் தாங்கள் கலந்து கொள்ள இருப்பதாக அங்கிருந்து செய்திகள் எங்களுக்கு கிடைக்கின்றன. இந்த சம்பவம் இப்பொழுது நீதிமன்றத்தில் இருப்பதன் காரணமாக சட்டப்படிதான் ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும்.
அவங்கள்ட்ட இருந்து உத்தியோகபூர்வமாக உங்களுக்கு எந்த விதமான அறிவித்தலும் வரவில்லையா?
இதுவரை இந்த விதமான உத்தியோகபூர்வ அறிவித்தல்களும் வரவில்லை. உண்மையிலேயே தமிழக முதல்வர் மத்திய அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு அதன் மூலமாகத்தான் இங்கு தொடர்பு கொள்கிறார்கள். ஆனால் நேரடியாக இதுவரையில் எந்த ஒரு தரப்பினரும் கடற்தொழில் அமைச்சரிடமோ அல்லது வேறு பிரதிநிதிகளிடமோ மீனவர்களை விடுவிக்குமாறு கேட்கவில்லை. இந்த நேரத்தின் கூட அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார்களா இல்லையா இதுவரையில் எங்களுக்கு அறிய தரவில்லை. ஆகவே இதுவரையில் அவர்கள் எந்த விதமான அறிவுறுத்தலும் வழங்காத காரணமாக நான் நினைக்கின்றேன் இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள்
என்றார் தேசிய மீனவ சம்மேளன தலைவரும் இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சின் தமிழ் ஊடக இணைப்பாளருமாகிய தங்கவேல் சதாசிவம் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம், இந்திய மீனவர்கள் தாங்கள் இந்த கூட்டத்துக்கு வரவில்லை என்பதை ஏன் இலங்கை தரப்புக்கு தெரிவிக்கவில்லை என்று தமிழ்நாட்டின் தேசிய மீனவர் பேரவையின் தலைவர் மா இளங்கோ அவர்களை கேட்டேன்.
4 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தை சார்ந்த காரைக்கால் பகுதியை சார்ந்த மீனவர்கள் இலங்கை கப்பற்படையால் கைது செய்யப்பட்டு விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த பிரச்சனையை பற்றி தகவல் அறிந்தவுடன் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த மீனவர்களையும் விசைப்படகுகளை விடுவித்தால் மட்டுமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தமிழக மீனவர்கள் வருகை தருவார்கள் என்ற தகவலை மத்திய அரசுக்கு அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். அவர் கடிதம் மூலமாக மத்திய அரசுக்கு தெரிவித்த தகவல் பத்திரிகைகள் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் மூலமாக இலங்கை அரசுக்கு அந்த தகவலை தெரிவித்திருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி 4 பேச்சுவார்த்தை மீனவர்களை விடுவித்தால் மட்டுமே நடத்த இயலும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இன்றைய காலை கூட நான் தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகளிடமும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய உயர் அதிகாரிகளிடமும் இது சம்பந்தமாக பேசினேன். அவர்களும் இந்த பேச்சுவார்த்தை நாளை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்தார்கள். அதிகாரபூர்வமாக அவர்கள் ஏன் தெரிவிக்கவில்லை என்பது எங்களை பொறுத்தவரை ஒன்றுமே தெரியவில்லை, புரியவில்லை.
சரி, ஆனால் நீ இந்த கடந்த சுற்று பேச்சுவார்த்தை சென்னையில் நடந்தபொழுது இப்போ அடுத்த ஒரு மாதத்திற்கு அங்கே மீன்பிடிக்க செல்வதில்லை என்ற உடன்பாட்டை நீங்கள் எட்டினீர்கள். அந்த உடன்பாட்டை மீறி ஏன் உங்களது மீனவர்கள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள்?
ஜனவரி 27ஆம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட பேச்சுவார்த்தையின் போது எடுக்கப்பட்ட தற்காலிக முடிவின்படி 1 மாத காலம் தமிழகத்தை சார்ந்த புதுவை மாநிலம் காரைக்காலை சார்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அந்த முடிவை அனைத்து 6 மாவட்ட மீனவ பஞ்சாயத்தார்கள் மீனவர்களுக்கு உரிய முறையில் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதையும் மீறி அங்கு மீனவர்கள் செல்வதற்கு காரணம் அவர்கள் தெரிந்து செல்வார்கள் என்று நாங்கள் கருதவில்லை. ஏதோ தெரியாமல் திசை மாறி சென்றதற்கு கூடும் என்று நாங்கள் கருதுகின்றோம். அதை பெரிய மனதுபடுத்தி இலங்கை அரசும் தமிழ் மீனவ பிரதிநிதிகளும் அவர்களை விடுவிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது சம்பந்தமாக தேசிய மீனவர் பேரவையினுடைய தலைவர் என்ற முறையில் தமிழகத்திலிருந்து பேச்சுவார்த்தைக்கு இலங்கையிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு வருகை தந்த இலங்கை தமிழ் மீனவ பிரதிநிதிகள் மூத்த பிரதிநிதிகள் ஆகிய மதிப்புரிய சதாசிவம் அவர்களுக்கும் மதிப்புரிய அந்தோணி முத்து அவர்களுக்கும் ஒரு கடிதத்தை நான் நேற்றுக்கு முன்தினம் எழுதியிருக்கின்றேன். அந்த கடிதத்தில் கூட இப்படி கைது செய்யப்பட்ட அந்த மீனவர்களை விசைப்படைகளை விடுவிக்க நீங்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அந்த மீனவர்களையும் விசைப்படைகள் விடுவித்தால் திட்டமிட்டபடி 25ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெற்று ஒரு சுமூகமான முடிவு எட்ட முடியும் என்ற கோரிக்கையை அவர்களுக்கு வைத்திருக்கின்றேன். அந்த கோரிக்கையை அவர்கள் இலங்கை அரசோடு கலந்து பேசி உரிய முடிவு தெரிவிப்பதாக இன்று காலை கூட நான் பேசிய போது அதுக்குரிய சதாசிவம் அவர்கள் இதெல்லாம் தெரிவித்தார்கள். அதனால் அவர்களிடமிருந்து நல்ல முடிவு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன்.
தேசிய மீனவர் பேரவையின் தலைவர் மா இளங்கோ. இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கடந்த வாரம் இரு மாணவர் குழுக்களிடையே நடந்த மோதல்கள் குறித்து இன்று நடந்த பேச்சுவார்த்தைகளில் முடிவு ஏதும் எட்டப்படாமல் முடிந்த நிலையில் மாணவர்களின் வகுப்பு புறக்கணிப்பும் தொடர்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
கிழக்கு பல்கலைக்கழக பந்தாறுமுலை வளாகத்தில் தமிழ் மாணவர்கள் 3 கோரிக்கைகளை முன்வைத்து விரிவுரைகளை பரிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற தமிழ் சிங்கள மாணவர் குழுக்களுக்கிடையிலான மோதலின் எதிரொலியாகவே இந்த 3 கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது. மாணவ பிரதிநிதிகளுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கும் இடையில் இன்று மாலை சந்திப்பொன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட துணை பொலிஸ்மா அதிபதி உட்பட பாதுகாப்பு உயர் அதிகாரிகளும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள். இந்த சந்திப்பு தொடர்பாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கலாநிதி கே. கோவிந்தராஜா:
பேச்சுவார்த்தையில் முழுமையான வெற்றி கிடைக்கவில்லை. இருந்த போதிலும் சில சில முடிவுகள் எட்டப்பட்டது. பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற போலீஸ் சோதனை சாவடியில் தமிழ் போலீசாரின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு கணக்கு காணப்பட்டது. டிஐஜி சிறிய போலீஸ் மா அதிபர் அந்த வகையில் மாவட்டக்கான பாதுகாப்பை தான் தன்னால் உறுதிப்படுத்த முடியும் என்றும் அத்தோடு இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டார். அன்று வியாழக்கம் நடந்த சம்பவத்துக்கு போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சம்பந்தமாக தான் உள்ளக விசாரணை மேற்கொள்ளதாகவும் அதன்படி அவர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாணவர்களிடம் தெரிவித்தார். இரண்டாவது கோரிக்கையாக சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று அதை நாங்கள் ஏற்கனவே வழங்கிவிட்டோம். 2 மாணவர்களை விடுவித்து வைத்துள்ளோம். ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொண்டார். மேலும் 3வது விஷயம், அவர்கள் சிங்கள மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற விடுதி வசதிகள். இப்போது நாங்கள் அந்த தூரத்தை கருத்தில் கொண்டு சிங்கள மாணவர்களுக்கு எல்லா மாணவர்களுக்கு 1ம், 2ம், 3ம், 4ம் மாணவர்களுக்கு விடுதி வசதிகள் வழங்கியுள்ளோம். தமிழ் மாணவர்களுக்கு 1ம் இறுதி வட மாணவருக்கு மாத்திரம்தான் விடுதிகள் வழங்கியுள்ளோம். அதை அவர்கள் தமிழ் மாணவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கும் எல்லா பேட்சுக்கும் வழங்க வேண்டும் அல்லது சிங்கள மாணவர்களை 2ம், 3ம் வட மாணவர்களை வெளியேற்ற வேண்டும், அப்போதுதான் இப்படியான பிரச்சனைகள் நிகழாமல் பார்த்துக் கொள்ள முடியும் என்று
பதிலளித்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கலாநிதி கே. கோவிந்தராஜா. ஆனால் இந்த சந்திப்பில் தீர்க்கமான முடிவுகள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று மாணவ பிரதிநிதிகளில் ஒருவரான கோமகன் கூறுகின்றார்.
போலீசாரை வெளியேற்றுவது அவர்கள் சொன்ன முடிவானது, அதை பற்றி இப்ப மாணவர்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 விடயங்களும் நிர்வாகத்துக்குள்ளாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள், ஆனால் அவை பற்றியும் தீர்க்கமான முடிவு ஒன்று இன்று எட்டப்படவில்லை என்றே மாணவர்கள் கருதுகிறார்கள். ஆகையினால் தீர்க்கமான முடிவு ஒன்று எட்டப்படும் வரை மாணவர்களது பரிஷ்கரிப்பு போராட்டம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது
என்றும் கோமகன் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இனி இந்திய குறிப்புகள். இந்தியாவின் ஆதார் அடையாள அட்டையை அரசு சேவைகளை பெற கட்டாயமாக்கக்கூடாது என்று இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்திய அரசின் சேவைகளை பெறுவதற்கு தேவையான ஆவணங்களில் ஆதார் அட்டைகளை கட்டாயமாக்கி கோரக்கூடாது என இந்திய உச்சநீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது. ஆதார் அட்டைக்கு எதிரான வழக்கு விசாரணை இன்று உச்சநீதிமன்ற நீதிபதி பி எஸ் சௌஹான் தலைமையிலான அமர்வு முன்பு நடைபெற்றது. அப்போது ஆதார் அட்டைகளுக்காக சேகரிக்கப்பட்ட தகவல்களை மற்ற அரசு நிறுவனங்களுடன் பகிர்வதற்கு தடை விதித்த இந்த அமர்வு மேலும் ஆதார் அட்டைகளை இந்திய அரசின் சேவைகளுக்கு கட்டாயமான ஆவணமாக கோரக்கூடாது என்றும் உத்தரவிட்டது. இந்த திட்டத்தில் தனிமனித அந்தரங்க தகவல்களை வெளியிடும் வாய்ப்பு இருப்பதாகவும் பயோமெட்ரிக்ஸ் என்கிற இதன் பயன்பாட்டு முறையின் நம்பகத்தன்மையும் சோதனை செய்யப்பட்டு உறுதி செய்யப்படாத நிலையில் மக்களின் பொதுநிதி விரயமாக வாய்ப்புள்ளதாக கூறி தொடரப்பட்ட மனு மீதான விசாரணையில் இந்த உத்தரவு வெளியாகியுள்ளது. முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி கே. புட்டசாமி மற்றும் மேஜர் ஜெனரல் எஸ் ஜி. ஓம்பட்கரே உள்ளிட்டோர் தாக்கல் செய்த இந்த ஆதார் அட்டைகளுக்கு எதிரான மனுவில் கடந்த 2009 ஜனவரியில் முறைப்படுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் ஆதார் அட்டைகளை தொடர்ந்து வழங்கக்கூடாது எனவும் கோரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மனுதாரர்கள் தரப்பில் இந்த வழக்கில் ஆஜராகிய வழக்கறிஞர் ஷியாம் திவான் இந்த திட்டத்தை அமல்படுத்த தேவையான சட்டம் எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அரசியல் சட்ட விதிமுறைகள் 14 மற்றும் 21 ஆகியவற்றை மீறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் வாதாடினார். பயோமெட்ரிக்ஸ் முறைப்படி எவ்வாறு தகவல்களை சேகரிக்க வேண்டும் என்பது பற்றியான தெளிவும் இல்லை என்று கூறிய அவர் இதில் சட்ட விதி 21 கீழ் விதிமீறல் நடைபெற்றுள்ளது என்றார். இவரது வாதங்களை ஏற்றுக்கொண்ட அமர்வு இந்த உத்தரவை வழங்கியுள்ளது. இதேபோல் ஏற்கனவே 2013 நடைபெற்ற இது தொடர்பிலான வழக்கில் இந்திய அரசின் சேவைகளை பெறுவதற்கு ஆதார் அட்டைகள் முக்கியமானதாக கருதக்கூடாது என கூறி இந்திய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். மும்பை பெண் ஊடகவியலாளர் பாலியல் வல்லுறவு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது மேலும் வலு சேர்க்கும் குற்றப்பிரிவுகளை சேர்க்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த தகவலை தருகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
சென்ற ஆண்டு இந்தியாவின் மும்பை நகரில் பெண் ஊடகவியலாளர் ஒருவர் பலரால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள 4 பேரில் 3 பேர் மீது கூடுதல் குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்குகளை பதிவு செய்ய மும்பை செஷன்ஸ் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள 4 பேரில் 3 பேருக்கு வேறு ஒரு பெண் ஆபரேட்டர் பாலியல் வல்லுறவு வழக்கு தொடர்பில் ஆயுள் தண்டனை விதித்து சென்ற வாரம் மும்பை செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. எனவே இவர்கள் குற்றத்தை 2வது முறை புரிந்துள்ளனர் என்ற காரணத்தை காட்டி இந்திய தண்டனை சட்டம் 376 இ பிரிவின் கீழ் இவர்கள் 3 பேர் மீது கூடுதல் பிரிவுகளின் கீழ் வழக்குகளை பதிவு செய்ய நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் கைவிடப்பட்ட ஆடை தொழிற்சாலை ஒன்றை பணிக்காக படமெடுக்க சென்றிருந்த போது ஒரு 22 வயது பெண் ஊடகவியலாளர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இந்த வழக்கு தொடர்பில் இன்று நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அரசு வழக்கறிஞர் உஜ்வல் நிகாம், 376 இ பிரிவு இன் கீழ் ஏற்கனவே இதே குற்றத்தை குற்றவாளிகள் புரிந்திருந்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்குமாறு கோர முடியும். இன்று இவர்கள் மீது கூடுதல் குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்குகளை பதிவு செய்ய நீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து இவர்கள் மீது கூடுதல் குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பில் நாளை நாங்கள் 2 சாட்சியங்களை நீதிமன்றம் முன் சமர்ப்பிக்க நீதிமன்றம் எங்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது என்றார் அரசு வழக்கறிஞர் உஜ்வால் நிகாம். இவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய தண்டனை தொடர்பிலான வாதங்கள் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளையே தண்டனைகளும் அறிவிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. தமிழ்நாட்டில் 1991 புத்தூர் போலீஸ் நிலைய குண்டு தாக்குதல் வழக்கில் குற்றவாளிகள் 8 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னையிலிருந்து முரளிதரன்.
தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டம் புத்தூர் காவல் நிலையம் மீது 1991 நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கில் தமிழர் விடுதலைப் படையைச் சேர்ந்த சுப இளவரசன் உள்ளிட்ட 8 பேருக்கு இன்று ஆயுள் தண்டனை விதித்து பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புத்தூர் காவல் நிலையத்தின் மீது 1991 ஏப்ரல் 6 வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 1 காவலர் பலியானார், 4 காவலர்கள் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் ஒருவர் இறந்துவிட ஒருவர் அரசு தரப்பு சாட்சியமாக மாறினார். சென்னைக்கு அருகில் உள்ள பூந்தமல்லியில் உள்ள வெடிகுண்டு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் சுப இளவரசன், சுந்தரம், வெங்கடேசன், அமல்ராஜ், குமார், வல்லரசு, ரவி, செங்குட்டுவன் என்ற மணிமாறன், முருகேசன் ஆகிய 9 பேர் மீதும் இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ராமசாமி, இவர்கள் 9 பேரும் குற்றவாளிகள் என்றும் இவர்களுக்கான தண்டனை விவரம் 24 என்று அறிவிக்கப்படும் என கடந்த 21 என்று தீர்ப்பளித்தார். அதன்படி குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுப இளவரசன், வெங்கடேசன் உள்ளிட்ட 8 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து இன்று பூந்தமல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சுந்தரம் என்ற நபருக்கு மட்டும் 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ₹5,500 அபராதமும் விதிக்கப்பட்டது. இதேபோல கோயம்புத்தூரில் 2010 10 வயது மாணவியும் அவரது தம்பியும் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. கோயம்புத்தூரில் வசித்து வந்த ரஞ்சித்குமார் ஜெயின் என்பவரது 11 வயது மகள், 8 வயது மகன் ஆகிய இருவரையும் கார் ஓட்டுநர் மோகன்ராஜ் என்பவரும் அவருடைய நண்பர் மனோகரன் என்பவரும் சேர்ந்து கடத்தியதும் சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு சிறுவனுடன் சேர்த்து தண்ணீரில் தள்ளி கொல்லப்பட்டதும் தெரியவந்தது. இந்த சம்பவம் 2010 அக்டோபர் 29 நடந்தது. குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அதே ஆண்டு நவம்பர் 8 மோகன்ராஜ் காவல்துறையினருடன் நடந்த மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மனோகரன் மீது மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் அவருக்கு மரண தண்டனை விதித்து 2012 நவம்பர் 1 தீர்ப்பளிக்கப்பட்டது. இதை எதிர்த்து மனோகரன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ராஜேஸ்வரன், டி என் பிரகாஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. இந்த நிலையில் மனோகரனின் மேல்முறையீட்டு மனுவை இன்று தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை உறுதி செய்துள்ளது.
சென்னையிலிருந்து முரளிதரன். கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான வழக்கில் மத்திய மற்றும் தமிழக அரசுகள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் செய்திருக்கிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழகத்தின் கடலோரமாக அமைக்கப்பட்டுள்ள அணு உலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பிலான விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் தமிழக அரசுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அணு உலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய 15 பரிந்துரைகளை மத்திய அரசு பின்பற்ற தவறிவிட்டதாக தொடுக்கப்பட்ட வழக்கின் விசாரணையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் அறிக்கையை தாக்கல் செய்யாத மத்திய அரசு, தமிழக அரசு, அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் மற்றும் தமிழக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியோருக்கு இந்திய உச்சநீதிமன்றம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இன்று இந்த விசாரணை நீதிபதி கே எஸ் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான அமர்வு முன்பு நடைபெற்ற போது மனுதாரர் சார்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷண் மக்களின் பாதுகாப்பு விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த சம்பந்தப்பட்ட வாரியத்தின் தரப்பு வழக்கறிஞர் இது தொடர்பில் அறிக்கையை தாக்கல் செய்ய மேலும் கால அவகாசம் கோரினார். இதனை கண்டித்த இந்த அமர்வு இவ்வாறு அலட்சியம் காட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றது. பின்னர் இந்த வழக்கின் விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் இதற்குள் இது தொடர்பான அறிக்கையை தயார் செய்யவும் அறிவுறுத்தினர். தமிழகத்தில் சுற்றுச்சூழலுக்கும் மக்களின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலை விளைவிக்கும் என குற்றம் கூறி பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பில் தொடுக்கப்பட்ட இது தொடர்பிலான வழக்கு கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த அமர்வு முன்பாக நடைபெற்றது. அப்போது கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அரசு, தமிழக அரசு, அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் மற்றும் தமிழக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியோர் 3 வாரத்திற்குள் பதிலளிக்க அந்த அமர்வு உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நேயர்களே, நேரமின்மை காரணமாக இன்று ஒலிபரப்பாக வேண்டிய விளையாட்டரங்கம் ஒலிபரப்பாகவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.